ஓம் சாந்தி. ஜூலை 21, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மற்றவர்களிடமிருந்து கேட்ட விஷயங்களின் அடிப்படையிலேயே இதுவரைக்கும் தொடர்ந்தும் முன்னேறி சென்றீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு நேரடியாக இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை தன்னை போன்று ஞானம் நிறைந்தவர்கள் ஆக்குகின்றார். கேள்வி: சிறந்த முயற்சியாளர்களின் ஸ்திதியின் அடையாளங்களும் புகழும் யாவை? பதில்: சிறந்த முயற்சி செய்யும் குழந்தைகள் தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை மீது கருணை கொண்டு முழு கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் பாபாவின் நினைவில் இருப்பதற்கு நிச்சயமாக சிறிதளவு நேரத்தை கூட ஒதுக்குவார்கள். அவர்களின் ஸ்திதி ஆட்டி அசைக்க முடியாததும் ஸ்திரமானதும் என்றும் நினைவு கூறப்படுகிறது. அவர்கள் மகாவீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் உலகம் வெறுமனே பாடல்களை பாடுகின்றது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட பக்தி மார்க்கத்தில் கள்ளம் கபடமற்ற பிரபுவின் புகழை பாடினீர்கள் என்பதையும், இப்பொழுது அதே கள்ளம் கபடமற்ற பிரபு உங்களுக்கு நேர் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதையும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். கள்ளம் கபடமற்ற பிரபு என்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. ஆனால் சிவ் பாபா என்ற வார்த்தைகள் இந்த ஞான மார்க்கத்திற்கு உரியவை. அனாதியாக நிச்சயிக்கப்பட்ட நாடக நியதிக்கு ஏற்ப எங்களை முயற்சி செய்ய தூண்டுவதற்காக தந்தை சங்கமுகத்தில் வந்தாக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களை முயற்சி செய்ய தூண்டி வருகின்றார். எவ்வளவு காலமாக நீங்கள் பக்தி செய்கின்றீர்கள் என்பதையும் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார். முதலில் பக்தியை ஆரம்பித்தவர்களே வந்து இந்த ஞானத்தை பெற்று சூரிய வம்சத்தவர்கள் ஆகுவார்கள். சத்யுகத்தில் ஒரு லக்ஷ்மி நாராயணன் மாத்திரம் இருப்பதில்லை, அவர்களின் வம்சத்தவர்களும் அங்கே இருப்பார்கள். அது தேவர்களின் குலம் எனப்படுகிறது. பாரதத்தில் தேவ குலம் இருந்தது, இப்பொழுது அசுர குலமே உள்ளது. இது சங்கமயுகமாகும். நீங்கள் இப்பொழுது இந்த அசுர குலத்திலிருந்து அந்த தேவ குலத்திற்கு உரிய செல்ல வேண்டும். நினைவு கூறப்படுகின்ற மகாபாரத யுத்தம் உண்மையில் இதுவே ஆகும். இதிலேயே அவர்கள் சிவனின் பெயருக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்தி விட்டார்கள். ஒரு கீதையை பொய்யாக்கியதன் மூலம் அனைத்து சமய நூல்களும் பொய்யாக்கப்பட்டு விட்டன. கீதையே பிரதானமானது. கீதை படிக்கும் இடங்களும் பாடசாலைகள், அதாவது கீதை இல்லங்களும் பவன்களும் பல உள்ளன. கீதா பாடசாலை என்பது கீதை ஞானத்தை எடுத்துரைக்கும் இடமாகும். கீதையை உபதேசித்தவர்கள் இப்பொழுது இல்லை, ஆனால் அவர்களின் புகழ் தொடர்கிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தினமும் விளங்கப்படுத்துகின்றார். அவர் மிகுந்த அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். பாபா அன்பு கடல் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் அனைவருக்கும் பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். பாபா ஒருபொழுதும் கோபப்படுவதில்லை, அவர் எப்பொழுதும் அனைவருக்கும் அன்புடனேயே விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் சத்துவப்பிரதானமாக இருந்து பின்னர் தொடர்ந்தும் மறுபிறவி எடுத்தீர்கள். நீங்கள் ஆதியில் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் அவர் பாரத மக்களாகிய உங்களுக்கு கூறுகின்றார். ஆஸ்தியை பெறுவதற்கு யார் முதலில் வருவார்கள்? முன்னைய கல்பத்தில் பெற்று கொண்டவர்களே கூறுவார்கள், பாபா உங்களை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை. சங்கமயுகத்தில் மாத்திரமே தந்தை உங்களை மன்னிக்கின்றார். ராவண ராஜ்யமும் ராமராஜ்யமும் இங்கேயே உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இது ராவணராஜ்யமாகும். இதனாலேயே மக்கள் ராமராஜ்யத்தை வேண்டுகின்றனர். நீங்கள் சிவ பாபாவை பற்றி பேசும் பொழுது உங்கள் புத்தி அசரீரியானவர் நோக்கியே செல்கிறது. அசரீரியானவரையே நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மாக்களே தந்தையை அழைக்கின்றனர். கடவுள் ஆத்மாக்களின் கூக்குரல்களை கேட்பதற்காக காத்திருக்கின்றார் என்றில்லை, தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நாடக நியதிப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக நான் ஒரு சரீரத்திலுள் பிரவேசிக்கின்றேன். உங்கள் அழைப்பை கேட்டு நான் வருவதில்லை. பக்தி முடிவுக்கு வரும் பொழுதே நான் வரவேண்டி உள்ளது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் அழைக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்நேரம் வருகிறது. எப்பொழுது அவர் வருவார் என்பது எங்கும் எழுதப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் சக்கரத்தின் கால பகுதியை தவறாக எழுதிவிட்டார்கள். ஒவ்வொரு வீடும் இந்த படத்தை வைத்திருந்தால் தினமும் அவர்கள் அப்படத்தை பார்த்து இவர் பாபா, இவர் தாதா, இது ஆஸ்தி என்று நினைவு செய்யலாம். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சதோப்பிரதானம் ஆகுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள். கலப்படம் அகற்றப்படும். தந்தை மாத்திரமே இந்த வழிமுறையை விளங்கப்படுத்துகின்றார். இந்த தந்தையும் கூறுகின்றார், நானும் முயற்சியாளரே. குழந்தைகளே, ஒருவரை ஒருவர் எச்சரித்து முன்னேறி செல்லுங்கள். இந்த படங்களில் உள்ள விளக்கம் மிகவும் சிறந்தது. ஷிவ் பாபா பிரம்மா மூலம் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். மகாபாரத யுத்தம் உங்களுக்கு சற்று முன்னாலேயே உள்ளது. எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். எனவே நிச்சயமாக அதற்கான யுத்தம் இடம்பெற வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் இந்த விஷயங்களை மறக்க கூடாது. உண்மையில் கலியுகம் இப்பொழுது ஆழ் நரகமாக உள்ளது. பல மனிதர்கள் உள்ளனர். எனவே விநாசம் நிச்சயமாக இடம்பெற்றாக வேண்டும். சத்யுகத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே இருக்கும். அவர்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தவர்களாக இருப்பார்கள். இது மிகவும் இலகுவானது. ஆனால் அந்த சமயங்கள் அனைத்தும் நிச்சயமாக அழிக்கப்படும். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை இப்பொழுது உண்மையாகவே இடம்பெறுகிறது. அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் தந்தையே ஆவார். குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் கற்கின்ற கல்வி உங்களின் எதிர்கால 21 பிறவிக்கானது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு கற்பித்து 21 பிறவிகளுக்கு உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றேன். சூரிய வம்சம், சந்திர வம்ச குலங்கள் உண்மையிலேயே ஸ்தாபிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். ஷிவ் பாபா கூறுகின்றார், இந்த தாயையும் தந்தையையும் பின்பற்றுங்கள். நீங்கள் அவர்களையும் வைகுந்தத்தையும் சூட்சும லோகத்தில் பார்க்க முடியும். நீங்கள் உங்களையும் கூட பார்க்க முடியும். நீங்கள் சக்கரவர்த்திகளாகவும் சக்கரவர்த்தினிகளாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் வைகுந்தத்தின் காட்சிகளையும் பெறுகின்றீர்கள். பாரதம் உண்மையிலேயே வைகுந்தமாக இருந்தது என அவர்கள் நம்புகின்றனர். அந்நேரத்தில் அது ஸ்ரீ கிருஷ்ணரின் பூமியாக இருந்தது. இன்றோ அது அசுரனாகிய கம்சனின் பூமியாக உள்ளது. நாளை அது ஸ்ரீ கிருஷ்ணரின் பூமியாகும். இரவு பகலாக வேண்டும். அரை கல்பத்திற்கு எல்லையற்ற பகலும் அரை கல்பத்திற்கு எல்லையற்ற இரவும் உள்ளது. மக்கள் தொடர்ந்தும் இருளில் தடுமாறி திரிகின்றனர். பிரம்மாவின் இரவு என்பது பிராமணர்களாகிய உங்களின் இரவாகும். பின்னர் பிராமணர்களாகிய நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். சத்யுகத்தில் பிராமணர்கள் எவரும் இல்லை, தேவர்கள் மாத்திரமே உள்ளனர். பாரதம் தூய அரசர்களின் பூமியாக இருந்தது, ராஜஸ்தான். பின்னர் அது தூய்மையற்ற அரசர்களின் பூமியாகியது. பாரதம் எப்பொழுதும் அரசர்களின் பூமியாகவே இருந்து வருகிறது. ராஜ்யம் இங்கே அனைத்து நேரத்திலும் தொடர்கிறது. மற்ற சமயத்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஓர் ராஜ்யத்தை கொண்டிருக்கவில்லை. கடவுள் மாத்திரமே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். கடவுள் மாத்திரமே வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர் அசரீரியான ஞான கடலும் சந்தோஷ கடலும் ஆவார். நீங்கள் பாபாவிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நிச்சயமாக உங்களின் முயற்சிக்கு காலம் எடுக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் மற்றவர்களுக்கு பாதையை காண்பிக்க முடியும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையாகுவீர்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நிச்சயமாக உங்களின் முயற்சிக்கு காலம் எடுக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் மற்றவர்களுக்கு பாதையை காண்பிக்க முடியும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையாகுவீர்கள், நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. லௌகீக பெற்றோர் இந்த ஞானத்தில் இருந்தால் அவர்கள் தமது குழந்தைகளை தமக்கு சமமாக்க வேண்டும். பெற்றோர் ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதித்தால் அவர்கள் தமது குழந்தைகளையும் அவ்வாறே செய்ய தூண்ட வேண்டும். மிக நல்ல குழந்தைகள் சிலர் கூறுகின்றனர், நான் இந்த ஆன்மீக கல்வியை கற்று தொடர்ந்தும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த செய்தியை கொடுப்பேன். தந்தை கூறுகின்றார், நான் செய்தியாளர், நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்கின்றேன், வீடு திரும்புங்கள். மற்ற மத ஸ்தாபகர்கள் வெறுமனே வந்து தமது சமயங்களை ஸ்தாபிக்கின்றனர். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்ற செய்தியை நான் அனைவருக்கும் கொடுக்கின்றேன். இந்த உலகம் இன்னும் வாழ தகுதியானது அல்ல. என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், பின்னர் ராவணன் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்கிவிட்டான். நான் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை உங்களை தூய்மையாக்க வந்திருக்கின்றேன். அந்த குண்டுகள் அனைத்தும் குறுகிய காலத்திற்குள் போடப்படும். அது அதே மகாபாரத யுத்தம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். கடவுளும் நிச்சயமாக பிரசன்னமாகவே இருப்பார். எவ்வாறாயினும் கீதையின் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றே அவர்கள் நம்புகின்றனர். இதில் பெருமளவு குழப்பம் உள்ளது. இந்த குழப்பம் இல்லாதிருந்தால் கடவுள் வருவதற்கான அவசியம் என்ன? பக்தி மார்க்கம் சிக்கல் நிறைந்தது எனப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தவறுகள் செய்வதை திருத்தி நிறுத்தி விடுவீர்கள். முன்னர் நீங்கள் உங்களை ஒரு சரீரமாகவே கருதினீர்கள், இப்பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். தந்தை மாத்திரமே உங்களை எச்சரிக்கை செய்கின்றார், குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். இங்கு நீங்கள் தந்தைக்கு முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். அங்கு நிலையங்களில் சிவ பாபா கூறுவதை சகோதரிகள் விளங்கப்படுத்துகின்றனர். இங்கு தந்தை உங்களுக்கு நேரடியாக கூறுகின்றார், நான் அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகின்றேன். பாபா இவர் மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இது ஒரு நன்மை பயக்கும் சந்திப்பாகும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நாங்கள் பாபாவிடமிருந்து எங்களின் ஸ்வர்க ஆஸ்தியை பெற வேண்டும். தந்தையையும் ஸ்வர்க்கத்தையும் நினைவு செய்யுங்கள். பாவ செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் பாவ செயல்கள் எதையாவது செய்வீர்களாயின் 100 மடங்கு பாவம் சேர்க்கப்படும். மாயையே உங்களை பாவ செயல்களை செய்ய வைக்கின்றாள். நீங்கள் அவளை வெற்றி கொள்ள வேண்டும். இதனாலேயே மகாவீர் ஹனுமானின், அதாவது துணிச்சலான வீரரின் கதையும் உள்ளது. நீங்கள் மகாவீரரான ஹனுமன் ஆவீர்கள். நாங்கள் இப்பொழுது பாபாவிற்கு சொந்தமானவர்கள். நாங்கள் மாயையால் தோற்கடிக்கப்பட மாட்டோம். பாபாவை நினைவு செய்வதனால் நீங்கள் சத்தோ பிரதானம் பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் இவ்வாறு ஆகாதுவிட்டால் உங்கள் அந்தஸ்தை அழித்து விடுகின்றீர்கள். சிறந்த முயற்சி செய்யும் குழந்தைகள் தங்கள் வாழ்க்கை மீது கருணை கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நிகழ்ந்தாலும் அவர்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கின்றனர். அவர்கள் ஆட்டி அசைக்க முடியாதவர்களாக உள்ளனர். விநாசம் நிகழ்ந்தாக வேண்டும். ஒவ்வொருவரதும் தாய் வழி, தந்தை வழி, மாமன்மார், குருமார் போன்றோர் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். சத்குரு கூறுகின்றார், நான் உங்களை மீண்டும் என்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். மக்கள் கார் இருளில் உள்ளனர். சிவ் பாபா எங்களை தன்னுடன் திரும்ப அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் கூறுகின்றனர், மரணம் அவரை உண்டு விட்டது. எவ்வாறாயினும் நான் உங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு பிரிந்து செல்கின்றார். மரணம் அந்த ஆத்மாவை கொண்டு செல்கிறது என்றில்லை. ஆத்மா பிரிந்து சென்றாக வேண்டும். உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல நானே வந்துவிட்டேன். பாபா உங்களை கொலை செய்யவா வந்தார்? இல்லை, நீங்கள் உங்கள் பழைய சரீரங்களை நீக்க வேண்டும். ஆத்மாக்களாகி நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும். பஞ்ச தத்துவங்களும் கூட இப்பொழுது தமோ பிரதானமாக உள்ளன. இதனாலேயே ஷரீரங்களும் அவ்வாறே ஆக்கப்பட்டுள்ளன. அங்கு உங்களின் ஷரீரங்கள் சத்தோப்பிரதான் தத்துவங்களால் உருவாக்கப்படுவதில்லை, அழகாக இருக்கும். தந்தை கூறுகின்றார், நான் மீண்டும் ஒரு முறை சத்யுக தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றேன். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தவர்கள். உங்கள் தர்மத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். வேறு எவருமே தங்கள் சமயத்தை மறப்பதில்லை. ஆதியில் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக மிக மேன்மையானவர்களாக இருந்த நீங்கள் எவ்வாறு இப்பொழுது மிகவும் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதை அறிவீர்கள். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. விநாசம் சற்று முன்னாலேயே உள்ளது. சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவதற்கு உங்களை தகுதியானவர்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைவின் மூலமே அவ்வாறு ஆக வேண்டும். அதிகாலையில் விழித்தெழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா, நீங்கள் எவ்வாறு வருகின்றீர்கள் என்பதும் தனிப்பட்ட முறையில் பேசுகின்றீர்கள் என்பதும் அற்புதமே. மற்றவர்களால் உபதேசிக்கப்படும் விஷயங்கள் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது எங்களின் தந்தையாகிய உங்களை கண்டுகொண்டோம். ஆத்மாக்கள் தந்தையை கண்டுகொண்டதும் அவர்கள் அன்புடன் அவரை சந்திக்க வருகின்றனர். குழந்தைகள் பெருமளவு அன்புடன் தங்கள் தந்தையை சந்திக்கின்றனர். இங்கு அசரகியான தந்தை மறைமுகமானவர். இதனாலேயே பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், நீங்கள் இவரை சந்திக்கும் பொழுது ஷிவ் பாபாவை நினைவு செய்தவாறு சந்தியுங்கள். மக்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. உங்கள் மத்தியிலும் கூட சிலர் என்னை அறிந்து எனக்கு சொந்தமாகி பின்னர் என்னை மறந்து விடுகின்றனர். அவர்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றனர். அவர்கள் சத்தியம் கூட செய்கின்றனர். பாபா, நான் இப்பொழுது உங்களுக்கு சொந்தமானவன். ஆணோ பெண்ணோ இரு பகுதி ஆத்மாக்களுமே இவ்வாறு கூறுகின்றனர். எவ்வாறாயினும் அவர்கள் ஷரீரங்களில் உள்ள பொழுது ஆண் பெண் பதங்களை உபயோகித்து கூறுகின்றனர், நான் இப்பொழுது உங்களுக்கு உரியவன். பாபா, நான் எனது முழு ஆஸ்தியையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வேன். நான் உங்களை முழுமையாக நினைவு செய்வேன். நினைவு இல்லாதுவிட்டால் துரு அகற்றப்பட முடியாது. அத்துடன் நீங்கள் தமோப்பிரதானிலிருந்து சத்தோப்பிரதான் ஆக முடியாது. சத்யுகத்தில் நீங்கள் சந்தோஷமும் அமைதியும் செழிப்பும் நிறைந்த அசைக்க முடியாத உறுதியான ராஜ்யத்தை 21 பிறவிகளுக்கு பெற்றீர்கள். சொர்க்கத்தை படைப்பவரான தந்தை நிச்சயமாக உங்களுக்கு தனது ஆஸ்தியை வழங்குவார். பாடப்படுகிறது, நாங்கள் அப்பாலுள்ள பிரம்ம தத்துவத்தில் வசிக்கின்ற பரம தந்தை பரமாத்மாவை கண்டறிவதில் அக்கறை கொண்டிருந்தோம். அவர் இங்கு ஒருமுறை மாத்திரமே வருகின்றார். இவையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாகும். சிலர் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பின்னர் மகா யுத்தம் இடம்பெறும் பொழுதே அவர்களின் கண்கள் திறக்கும். உண்மையில் இதுவே உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஞான யாகமாகும். இது ஒரு யுத்தமும் ஆகும். எவருமே இந்த யாகத்தை பற்றி அறிய மாட்டார்கள். ருத்ரரின் இந்த ஞான யாகம் விநாசத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. விநாசம் இடம்பெறாமல் அமைதி நிலவுவதற்காகவே அவர்கள் யாகங்களை வளர்க்கின்றார்கள். இந்த ஞான யாகம் மீண்டும் உருவாக்கப்படும். விநாசம் நிகழ்ந்த பின்னர் என்ன நிகழும் என்பதை அவர்கள் அறியாதுள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிவீர்கள். அனைவரதும் எல்லையற்ற வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். பரம்பிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாற்றை கூற எங்களால் முடியும் என்று வேறு எவராலும் கூற முடியாது. அனைவரும் கடவுளை அழைக்கின்றனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் அவரை நினைவு செய்கின்றனர். அவர்கள் கூறுகின்றனர், கடவுளே இந்த குழந்தையை கொடுத்தார், இதை செய்தார், அதை செய்தார். தனக்கு சொந்தமானதை மாத்திரமே அவர் திரும்ப எடுத்துக்கொண்டார் என சிலர் புரிந்து கொள்கின்றனர். அத்தகைய புரிந்துணர்வை கொண்ட சிலர் உள்ளனர். பல வகையான மனிதர்கள் உள்ளனர். நீங்கள் இப்பொழுது தந்தையை கண்டு கொண்டீர்கள். எனவே அவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமே நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். நீங்கள் பின்னர் விஷ்ணு பூமியின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரையான முழு சக்கரத்தையும் அறிவீர்கள். அனைத்தும் தந்தையின் புத்தியில் உள்ளதை போன்றே உங்கள் புத்திகளிலும் உள்ளது. இதனாலேயே அவர் ஞானக்கடல் என்றும் ஞானம் நிறைந்தவரென்றும் அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அசைக்க முடியாதவர்களாகவும் ஸ்திரமானவர்களாகவும் ஆக வேண்டும். மாயை வந்து மீண்டும் மீண்டும் உங்களை ஆட்டம் காண செய்யக்கூடாது. நீங்கள் தொட்டார் சுருங்கி செடியை போன்று ஆகக்கூடாது. தந்தையை நினைவு செய்யாததால் நீங்கள் வாடிவிடுகின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நேரம் அண்மித்து வரும்பொழுது உங்கள் முயற்சிகள் முடிவிற்கு வந்துவிட்டதை, அதாவது முடிவு வந்துவிட்டதை காண்பீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இந்த ஆன்மீக கல்வியை கற்று ஒரு உண்மையான வருமானத்தை சம்பாதித்து மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய தூண்டுங்கள். வீடு திரும்ப வேண்டும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். இப்பொழுது மேலும் பாவ செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். இரண்டு, அதிகாலையில் விழித்தெழுந்து தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். அற்ப விஷயங்களுக்கெல்லாம் தொட்டார் சிருங்கி போன்று ஆகாதீர்கள். உங்களின் ஸ்திதியை ஆட்டி அசைக்க முடியாததாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானத்தின் ஒளியாலும் சக்தியாலும் உங்களின் அதிர்ஷ்டத்தை விழித்தெழச் செய்து சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. இந்த ஞானத்தின் ஒளியாலும் சக்தியாலும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிந்து கொள்ளும் வண்ணம் முயற்சி செய்து குழந்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறுவதும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமே. ஞானம் நிறைந்தவர் ஆகுவதே உங்களின் அதிர்ஷ்டத்தை விழித்தெழச் செய்வதற்கான வழிமுறையாகும். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை மட்டும் கொண்டிருப்பதல்ல, ஏனென்றால் ஞானம் நிறைந்தவர் என்றால் உங்களின் ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலில் இந்த ஞானத்தின் சுரூபமாக இருப்பதாகும். சரியான முயற்சியை செய்த போதும் உங்களால் வெற்றியை பார்க்க முடியாதுவிட்டால் அது நீங்கள் தோல்வி அடைவதல்ல, ஆனால் நீங்கள் மேலும் முதிர்ச்சியாகவும் பலமானவராகவும் ஆகுவதற்கான வழிமுறையே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம். உங்களின் பௌதீக புலன்கள் செயல்படும் பொழுது பற்றற்றவராக இருங்கள். உங்களால் இலகுவாக உங்களின் கர்மாதி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது ஒரு வினாடியில் அனைத்தையும் அமிழ்த்திவிடும் சக்தியை கொண்டிருக்க வேண்டும். சேவைக்கான எண்ணங்கள் அனைத்தும் அமிழ்ந்திட வேண்டும். நீங்கள் நிறுத்து என கூறிய உடனேயே உங்களால் ஒரு முற்றுப்புள்ளியை இடக்கூடிய அளவிற்கு மிக அதிக அளவு சக்தி இருக்க வேண்டும். ஒரு சக்திமிக்க தடுப்பு இடப்பட வேண்டும், பலவீனமான தடுப்பு அல்ல. இதனை செய்வதற்கு ஒரு வினாடிக்கு மேல் எடுக்குமாயின் உங்கள் அமிழ்த்தும் சக்தி பலவீனமாக உள்ளது என்பதே அதன் அர்த்தமாகும். ஓம் சாந்தி.